سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صبحكم ومساكم قال النبي صلى الله عليه وسلم بعثت أنا وساءتك هاتين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب
إلا بحلم بحلتهم எங்களை படைத்து நேர்வழி காட்டி அந்த நேரான வழியில் செலுத்திக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானவன். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பிய நபிமார்கள் ரசூல்மார்களில் ஒருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கும் சேர்த்து எச்சரிக்கை செய்த ஒரு விடயத்தை இந்த ஜும்மாவில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நூஹும் இந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த தஜ்ஜாலுடைய விஷயம் மிக நீண்ட ஒரு தலைப்பு, அது பல மணி நேரங்கள் அதை பற்றி சொல்லலாம். ஆனா ஜும்மாவில் அப்படி ஒரு நீண்ட விளக்கம் தருவதற்கு இடம் நேரம் இல்லை. எனவே சுருக்கமாக ஒரு ஹதீஸை மட்டும் நான் இந்த ஜும்மாவில் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்தில் இமாம் அஹமது பின் ஹம்பல் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். 6555 என்னுடைய எண். இது சஹீஹான ஹதீஸ் என்றும் கூறுகின்றார்கள். அறிவிப்பாளர் பட்டியல் ரீதியாக இது உண்மையில் சஹீஹான ஹதீஸ் தான். தஜ்ஜால் என்று சொன்னால் அவருடைய மொழிபெயர்ப்பு பொய்யன் என்பது கருத்து. இந்த ஹதீஸில் ஆசிம் என்பவர் கூறுகிறார், சமீஅத்து ரஜுலன் قال لي عبد الله بن عم انك تقول ان الساعه تقوم الى كذا وكذا. ஒரு மனிதர் அம்ரு பின் ஆஸ் என்ற சஹாபியிடத்தில் வந்தார். வந்து மறுமை நாள் நடப்பதற்கு முன்னால் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்கும் என்று நீங்கள் கூறுகின்றீர்களே, இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். قال لقد هممت الا احدثكم شيئا. இது சம்பந்தமாக எதுவும் உங்களுக்கு சொல்லக்கூடாது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்னமா குல் இன்னக்கும் சத்தரவுன பாத கலீலின் அம்ரன் அவீமன். ஏனென்றால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு ஒரு விஷயம் நடக்கும், அதை நீங்கள் பார்த்ததற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் வெளிவரும். அது என்ன? கான தஹ்ரீக் அல் பைத். அல்லாஹ்வுடைய இந்த வீடு இருக்கிறதே கஅபா, இது தீ வைத்து எரிக்கப்படும், எரித்து விடுவார்கள். இப்படி ஒரு நாள் வரும். அது வந்ததற்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் தெரியும், உயிரோடு இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு அம்ர் என்ற சஹாபி சொல்கின்றார்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் அவ்வளவு விரோதியாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை போட்டான், வந்து விளங்கினார்கள், தெளிவாகிவிட்டது. சொன்னார்கள், முத்த எதக்க உபாயு காலல் இஸ்லாம், நபியே உங்களுடைய கையை நீட்டுங்கள், நான் பைஅத்து செய்ய போகின்றேன் இஸ்லாத்திற்காக என்றார்கள். நபியை ஏற்றுக்கொள்வதற்கு அல்ல, இஸ்லாத்திற்காக நான் பைஅத்து செய்ய போகிறேன் என்றார்கள். கையை நீட்டினார்கள், நீட்டிய கையை அவர் எடுத்துக்கொண்டார். மாலக்கையா அம்ர், என்ன நடந்தது உனக்கு, கையை நீட்டிவிட்டு எடுத்து விட்டா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் ஜாஹிலியத்தில் பல கொடும் பாவங்களை செய்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை பிடித்தால் எனக்கு தப்ப முடியாது, என்னை அல்லாஹ் பிடிக்க கூடாது என்று நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்றார்கள். உடனே சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், அம்ரே உனக்கு தெரியாதா, இன்னல் இஸ்லாம் யஜுப்பு பிமா கபிலஹு, இந்த இஸ்லாம் இப்படி ஒருவர் பைஅத்து செய்து இந்த இஸ்லாத்தை ஏற்றால் இவர் முன்பு செய்த முழு பாவங்களும் அழிக்கப்பட்டுவிடும். அது மட்டுமல்ல, அவர் செய்த முழு பாவங்களையே நன்மையாக மாற்றி விடுவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த தீனில், இந்த இஸ்லாத்தில் வந்து சரியாக நடந்தால் தான் இது, ஆனால் இதிலே வந்து மீண்டும் பழைய விஷயங்களை செய்ய ஆரம்பித்தால் இரண்டுக்கும் பிடிப்பான் என்றார்கள். உடனே பைஅத்து செய்து இஸ்லாத்தை ஏற்று பெற்றிய ஒரு முக்கிய சஹாபி, எகிப்து என்ற நாட்டை கைப்பற்றியவர்கள் இவர்கள் தான். நீண்ட ஒரு வரலாறு, அதை சொன்னால் இப்போது நேரம் இல்லை. இவர்கள் தான் இந்த அம்ரு என்பவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ரு. இவர் கூறுகின்றார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யக்ருஜு தஜ்ஜால் ஃபீ உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் தஜ்ஜால் என்பவன் தோன்றுவான். ஃபயல்கி ஃபீஹிம் அர்பஈன் லா அத்ரி அர்பஈன யௌமன் அவ் அர்பஈன சனத்தன் அவ் அர்பஈன லைலத்தன் அவ் அர்பஈன ஷஹ்ரன், 40 தங்கியிருப்பான் என்றார்கள். இந்த 40 நாட்கள் என்று சொன்னார்களா, 40 மாதம் என்று சொன்னார்களா, 40 வருடங்கள் என்று சொன்னார்களா, எனக்கு ஞாபகம் இல்லை. 40 ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இவ்வளவு காலம் தங்கியிருப்பான். மரியம், கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ் மரியமுடைய மகன் ஈசாவை அந்த நேரத்தில் அனுப்புவான், இறங்கி வருவார்கள். இரண்டு மலக்குகளுடைய உதவியினால் மேலே இருந்து இறங்கி வருவார்கள். அவருடைய தலையிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணி வடியும். அதை பார்த்தால் ஒருவர் நினைப்பார் முத்துக்கள் தலையிலிருந்து சொரிகிறது என்று. அப்படி இறங்குவார்கள் சிரியாவை ஒரு பள்ளியில் வந்து என்ன செய்வார்கள், அவர்களை பற்றி சொன்னார்கள், அந்த ஈசாவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு மத்தியிலே ஒருவர் இருக்கின்றார், உருவத்தி பொண்ணு சகாபி என்று ஒரு சஹாபி, அவருடைய தோற்றம் தான் அவருடைய தோற்றம், அப்படி அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இறங்கி இந்த தஜ்ஜாலை தேடி அவனை அழித்து விடுவார்கள். சும்மா எல்பாஸ் அன்னாஸ் பாதஹு செனீன சபா, பிறகு மக்கள் 7 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த 7 வருடங்கள் மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு விரோதம் குரோதம் போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது. உற்ற சகோதரர்களை கூட பிறந்த சகோதரர்கள் நண்பர்களை போன்று அவர்கள் இருப்பார்கள். சும்மா யுருசிலுல்லாஹ் ரீஹன் பாரிதத்தின் மின் சிபரி ஷாம், பிறகு பைத்துல் மக்கதஸ் பக்கம் ஷாம் பக்கத்தில் இருந்து ஒரு குளிர் காற்றை அனுப்புவான். ஒருவருடைய உள்ளத்தில் கடுகு பிரமாணம் ஈமான் இருக்கிறதே, அனைவரையும் அந்த காற்று வந்து உயிரை கைப்பற்றிவிடும். ஒருவர் ஓடி போய் ஒரு மலைக்குள் ஒழித்துக் கொண்டு இருந்தாலும் ஒன்றுக்குள் அந்த காற்று விடாது, போய் அவருடைய ஈமான் அவருடைய உயிரை அப்படியே கைப்பற்றிவிடும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டேன், அப்போது மிக கெட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் தங்கியிருப்பார். எல்லா முஸ்லீம்களை உயிரும் கைப்பற்றப்பட்டு விடும். கெட்டவர்கள் மட்டும் இந்த உலகத்தில் தங்கியிருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், லா யஅரிஃபூன மஅரூஃபன் வலா யுன்கிரூன முன்கர். பறவைகள் எப்படி வேகமாக பறக்கிறதோ, அது ஒரு பொருளை கண்டால் எப்படி வேகமாக வந்து விழுந்து அதை தூக்குகிறதோ, எப்படி ஐவாய் மிருகங்கள் வேட்டை பொருள்களை கண்டவுடன் ஓடி போய் வேகமாக அதை பிடிக்கிறதோ, அதே போன்று இவர்கள் இந்த 7 வருடங்களுக்கு பிறகு தீமைகளை நோக்கி வேகமாக செல்வார்கள். அவங்களுக்கு நல்ல விஷயம் என்ன என்றே தெரியாது, எது கூடாது என்றும் தெரியாது. அப்படி அதிலே மூழ்கி போய் கிடப்பார்கள். இந்த நேரத்தில் சொன்னார்கள், அப்போது ஷைத்தான் தோன்றுவான். ஷைத்தான் என்று சொல்ல மாட்டான். இன்றைக்கு எவ்வளவு பேர்களை ஷைத்தான் வழிகெடுத்து வைத்திருக்கிறான். ஷைத்தான் அவர் உருவத்தில் வந்து நான் ஷைத்தான் என்று வழிகெடுப்பதில்லை. அவன் இந்த இரத்தத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். மனிதனுடைய உருவத்திலும் வருவான், ஜின்னுடைய உருவத்திலும் வருவான். எப்படி வந்து அவர்களுக்கு மத்தியிலே வந்து என்ன செய்வான் என்றால், கேட்பான், அலா தஸ்தஜீபூன், என்னுடைய பேச்சை கேட்க மாட்டீர்களா, நான் சொல்வதை கேட்பீர்களா என்று கேட்பான். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் கபூர் வணங்கிகள். இவர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் ஒரு பரியாதியுடைய உருவத்தில் வருவான். கையில ஒரு பெட்டியை தூக்கிக்கொண்டு வந்து சொல்லுவான், நீண்ட நாட்களாக நீங்கள் நோயிலே கிடக்கிறீர்கள், எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன், கவலைப்பட வேண்டாம், ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யுங்கள், உடன்படுங்கள், நீங்கள் வாழ வேண்டும், புள்ளவற்றிகளோடு நல்ல மொழி இருக்க வேண்டும், இதை செய்யுங்கள், ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் செய்ய பின்வாங்குவீர்கள். அது என்ன, ஒரு கருப்பு சேவலை கொண்டு வாருங்கள் என்பார். இவரும் பார்ப்பார், நம்முடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டது, சரி என்ன செய்ய என்று ஒரு சேவலை கொடுப்பார். அவன் அறுப்பான், ஒரு நூலை கட்டுவான், போய்விடுவான், நோய் குணமாகிவான். ஏன், இந்த நோய் ஷைத்தானுடையது. எப்படி அய்யூப் நபிக்கு ஷைத்தான் நோயை கொடுத்தானோ, நோயை ஏற்படுத்தினானோ, அதே போன்று இவன் ஏற்படுத்தியதை இவர் வந்து செய்தவுடன் இவர் காஃபிராகி விடுவார். இதுதான் ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சபதம் விட்டது, வழிகெடுப்பேன். இதே போன்று ஷைத்தான் ஏதோ ஒரு உருவத்தில் இந்த மக்களுக்கு மத்தியில வருவான். வந்து நான் சொல்வதை கேட்பீர்களா என்று கேட்பான். சொல்லுவார்கள், கேட்கின்றோம். அந்த அளவு ஒரு உருவத்தில் பார்ப்பதற்கு அழகாக ஒரு உண்மையான மனிதனை போன்று வருவான். அழகான தலப்பாடி, ஜுப்பா, இப்படி எல்லாம் போட்டு வருவான். பில் அவுசான் சொல்லுவான், இந்த சிலைகளை வணங்குங்கள். இதுதான் முன்னைய நபிமார்கள் செய்ததும் இதுதான். அவர்கள் இதைத்தான் கொண்டு வந்தார்கள். இடையிலே மக்கள் வந்து பாழ்படுத்தி விட்டார்கள். இதுதான் உண்மை, இதுதான் அல்லாஹ்விடத்தை நெருக்கி வைக்கும். ஆதம், நூஹு, இப்ராஹிம், இஸ்மாயில், மூசா, அவருடைய சிலைகள் காபாவிலே இருக்கின்றன. இது உண்மை, இதை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லுவான். அதை நம்பி அவர்கள் வணங்குவார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவு நினையா புறத்தில் இருந்து வந்து குமிந்து கொண்டே இருக்கும். அவருடைய வாழ்க்கையும் நல்ல செழிப்பாக இருக்கும். நம்பிக்கை கூடிவிடும். இந்த கடவுளை, இந்த சிலைகளை வணங்க போய்த்தான் எங்களுக்கு இந்த சிலைகள் இவ்வளவு வசதிகளை செய்து தந்திருக்கிறார் என்று நம்பிக்கையும் கூடிவிடும். இப்படி இருக்கும் போது சூர் ஒரு சூறு ஊதப்படும். அந்த சத்தம் முழு பேருடைய காதிலும் விழும். இந்த சத்தம் விழுந்ததும் அனைவரும் என்ன செய்வார்கள், அடித்துக் கொண்டு கீழே விழுந்து விடுவார்கள். சும்மா யுர்சிலுல்லாஹு தஆலா அவ் யுன்ஸிலுல்லாஹு மத்ரன், பிறகு அல்லாஹ் ஒரு பெரும் மழையை அனுப்புவான், அது அனைத்தையும் அப்படியே கழுவி கொண்டு போய்விடும். சும்மா யுன்ஸஃபு ஃபீஹி உக்ரா, பிறகு இரண்டாவது சூறு ஊதப்படும். எல்லா மக்களும் எழுந்து மேலையும் கீழையும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். சும்மையப்பால் பிறகு கூறப்படும் மனிதர்களே, ஹதும்மு இலா ரப்பிக்கும், நீங்கள் அனைவரும் உங்கள் ரப்பை நோக்கி செல்லுங்கள். வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அல்லாஹ் சொல்லுவான், இவர்களை கொண்டு வந்து நிறுத்துங்கள், இவர்களிடத்திலே கேடு கணக்கு கேட்க போகிறேன் என்று சொல்லுவார். சும்மா யுகாலு அக்ரிஜூ பஅஸன்னார், பிறகு அல்லாஹ் மலக்கிடத்தில் சொல்லுவான், சொர்க்கவாசிகளை வேறாகவும் நரகவாசிகளை வேறாகவும் பிரித்து விடுங்கள் என்று சொல்லுவார். யுகாலு கம், மலக்கள் கேட்பார்கள், எவ்வளவு பேர், எத்தனை பேர் நரகம், எத்தனை பேர் சொர்க்கம், எப்படி நாங்கள் பிரிப்பது என்று கேட்பார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொல்வான், ஒவ்வொரு ஆயிரத்திலும் 999 நரகம், ஒருவர் சொர்க்கம், பிரியுங்கள் என்பான். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆயிரத்தில் 999 நரகம், ஒருவர் தான் சொர்க்கம் என்று சொல்லப்படும்.
குழந்தைகளுடைய முடிகள் எல்லாம் படித்து விடுவார்,
அவர்களே பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொர்க்கம், சின்ன பிள்ளைகள், ஆனால் அவர்களை பார்த்தவுடன் ஒரு பயங்கரம் ஏற்படும் பயம், தலை முடிகள் எல்லாம் பழுத்துவிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கண்டைக்காலின் திரை அகற்றப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ். இதுல இந்த தஜ்ஜால் வருவான் என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இதுல சில விஷயங்களை நாங்கள் விளங்க வேண்டியிருக்கிறது. ஒன்று இதுல வந்திருக்கிறது, லைஸ பைன இஸ்னைனி அதாவத், அந்த 7 வருடங்கள் முஸ்லிம் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு விரோதம் குரோதம் போட்டி போறாம இருக்காது. வேறு ஹதீஸ்ல வருகிறது எப்படி என்றால், காடுகளில் புலி, சிங்கம், நரி, ஆடு மாடெல்லாம் ஒன்றாக நின்று மேயும், ஒன்று ஒன்றை பிடிக்காது, அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. அதுல இன்னொரு ஆச்சரியம் சொன்னார்கள், சிறு சிறு பிள்ளைகள் பாம்புகளை பிடித்து கையிலே வைத்து விளையாடுவார்கள், அது கொத்தாது என்றார்கள், அப்படிப்பட்ட ஒரு காலம். இது ஒன்று, இது என்னுடைய விளக்கம், வேற ஹதீஸில் வருகின்றது. இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1999 நரகம், 1 சொர்க்கம், இது பிரிவுகளுக்கு இது சாத்தியப்படாது, இந்த ஹதீஸை வழங்க முடியாது அவர்களுக்கு. இந்த சத்திய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லுகின்றதே இதுதான் சரி. 73-72 நரகம், 1 சொர்க்கம், எல்லா பிரிவுகளும் நரகம், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஒரு கருப்பு மாட்டில் வெள்ளை சுட்டி இருக்கிறது, அது சொர்க்கம், மற்றதெல்லாம் நரகம். இதையெல்லாம் பார்க்கும் போது மிக குறைந்தவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள். இதை இந்த ஹதீஸும் விளக்குகிறது. 1999 பேர் நரகம், ஒருவர் தான் முஸ்லிம். இன்றைக்கு பாருங்கள், எத்தனை கோடி மக்கள், நாங்கள் ஒரு 3000-4000 பேர் இருக்கின்றோம், கணக்கை போட்டு பார்த்தால் சரியாக வரும். இதுதான் சொர்க்கம். இது ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்க வேண்டும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயௌமைதின் யுக்ஷஃபு அன் ஸாக், அல்லாஹ்வுடைய கண்டை காலின் திரை நீக்கப்படும் என்றார்கள். இது என்ன? குர்ஆன் ஹதீஸில் முஹ்கம் என்று ஒன்றிருக்கிறது, முத்தஷாபி என்று ஒன்றிருக்கிறது. முஹ்கம் என்றால் தெளிவாக விளங்கும், அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், சூமோ, நோன்பு பிடியுங்கள், பொய் சொல்லாதீர்கள், உண்மை பேசுங்கள், இதெல்லாம் முஹ்கம், நன்றாக விளங்கும், அமல் செய்யலாம். இன்னொன்று இருக்கிற முத்தஷாபி, இது யாருக்கும் விளங்காது, மொழிபெயர்ப்பை மட்டும் எடுக்கலாம், இதனுடைய தாற்பரியம் என்ன என்று யாருக்கும் தேட முடியாது. உண்மையான அறிஞர்கள் எல்லாம் அல்லாவிடம் இருந்து வந்தது என்று சொல்லுவார்களே தவிர இதற்கு கருத்தை தேட மாட்டார்கள். எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் கருத்தை தேடி தெரிவான் என்று சொன்னார்கள். இப்படி மிஞ்சி நடந்திருக்கிறது. அலிஃப் லாம் மீம் முத்தசாபி. ஆனால் என்ன செய்திருக்கிறார் நோய் உள்ளவர்கள்? கருத்தை தேடி அலிஃப் அல்லாஹ், லாம் இப்ராஹீம், மீம் முஹம்மது நபி என்று சொல்லியிருக்கிறார்கள். யாசீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பார்கள். இது நபியுடைய பெயர் என்று சொல்வார்கள். இப்படி உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் கருத்தை தேடி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, எங்களுக்கு தெரியாது. எனவே அல்லாஹ்வுடைய இந்த கெண்டைக்காரின் திரை அகற்றப்படும் என்பது முத்தசாபி விளங்கார். உதாரணம் சூரத்துல் காஃபிரின் நாம் கேட்கின்றோம். அல்லாஹு தஆலா மறுமையிலே கேட்பான், நரகத்திலே போட்டதற்கு பிறகு மக்களே ஹதிம் தலாத்தி, நரகமே நிறைந்து விட்டாயா, போதுமா? அது சொல்லும் ஹல்மின் மஜீத், இருந்தால் இன்னும் போடு அப்படின்னு சொல்லும். உடனே அல்லாஹ் காலை கொண்டு போய் நரகத்திலே வைப்பான். அந்த நரகம் முணங்கும், நடுங்கும். இது எப்படி? அல்லாஹ் எப்படி காலை வைக்கிறான்? அந்த கால் எப்படி இருக்கும்? இப்படி பத்து விரல் நகம், சொல்லவே கூடாது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, இதெல்லாம் நாம் கதைக்க கூடாது. இது முத்தச்சாபி. இதே போன்றுதான் இந்த துண்டு இருக்கின்றது. என்ன? யௌமைதின், அந்த நாளில் யுக்ஷபு அன்சாப், அல்லாஹ்வுடைய கண்டைக்காலின் திரை அகற்றப்படும், வேறு இடத்தில் வருகிறது. உடனே சுஜூதிலே விடுவார்கள் முஸ்லிம் மூமின்கள் எல்லாம் என்று. இது முத்தச்சாபி. இது என்ன விஷயம்? அந்த அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான், அதை நாம் நம்ப வேண்டும். أقول قولي هذا وأستغفر الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. நான் ஏற்கனவே சொன்னது போன்று இது இந்த தலைப்பு பல மணி நேரம் பேசலாம், பல ஹதீஸ்கள் வருகின்றன. ஆனால் குர்ஆனில் இந்த தஜ்ஜாலை பற்றி எந்த கதையும் கிடையாது. எல்லாம் ஹதீஸ் தான், சஹிஹான ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இந்த தஜ்ஜால் வருவான், எங்கிருந்து கிளம்புவான்? ஈரானில் இருந்து. 70,000 யகூதிகள் தலைப்பாகை கட்டியவாறு இவனுக்கு பின்னால் வருவார்கள் படையெடுத்து. இவன் முன்னால் வருவான், வந்து அவனுக்கு ஒரு சக்தி அல்லாஹ் கொடுப்பான், முழு உலகத்தையும் சுற்றி தெரிவான். எப்படி துல்கர்னைன் அவர்களை போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைத்த நேரத்தில் உடனே எங்கேயும் போவார்கள். அப்படி ஒரு சக்தி அல்லாஹ் கொடுக்கணும், இவனுக்கு அந்த சக்தி இல்லை. இப்படி மக்களை இடத்தில் போய் போய் சொல்லுவான், நான் தான் அல்லாஹ், நான் சொல்வதை கேளுங்கள் என்பான். சிலர், அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை தூக்கி நரகம் என்று கொண்டே போடுவான், அது சொர்க்கமாக இருக்கும். அவனை ஏற்றுக்கொண்டவர்களை தூக்கி சொர்க்கம் என்று போடுவான், அது நரகமாக இருக்கும் என்று வருகிறது. இப்படி அவன் சுற்றி தெரியும் போது ஒரு விசுவாசியான ஒரு முஸ்லிம் கேள்விப்பட்டு இவனை பார்க்க வேண்டும் என்று போவார் அவனிடத்தில். அவன் சொல்லுவான், என்னை ஏற்றுக்கொள், நான் தான் கடவுள், வணங்கு. சொல்வார், வணங்க மாட்டேன். ஏன்? என்னுடைய அல்லாஹ்வுக்கு ரெண்டு கண்ணும் தெரியும், உனக்கு ஒரு கண் தெரிகிறது இல்லை, நீ தஜ்ஜால் என்று சொல்வார். உடனே அவரே வாளால் எல்லா மக்களும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். பிறகு கும், எழுந்திரு என்று சொல்வார், எழுந்து விடுவார். உடனே மக்களுக்கு நம்பிக்கை வரும், உண்மையிலே அல்லாஹ் கடவுள் தான் என்று. இப்போது கேட்பான், நம்புகிறாயா? உன்னை வெட்டி உன்னை உயிர் கொடுத்து எழுப்பி விட்டேன், இப்ப என்ன சொல்லுகிறாய்? சொல்லுவார், முன்பு இருந்ததை விட எனக்கு நம்பிக்கை கூடிவிட்டது. இப்போ நீ தஜ்ஜால் தான். ஏன்? எங்கள் நபி இப்படி சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மூமினை இரண்டாக வெட்டுவான், உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று சொல்லி இருக்கிறார்கள். நீ செய்து விட்டா, எனவே நீ உண்மையிலே தஜ்ஜால் தான் என்று சொல்லுவார். பிறகு அவருக்கு தீங்கு இழைக்க முயற்சி செய்வான், செய்ய முடியாது. அதுவும் ஹதீஸில் வருகிறது. இப்படி இந்த தஜ்ஜாலுடைய விசமத்தனம் இருக்கிறது மிகவும் பயங்கரமானது. யாரே அல்லாஹ் பாதுகாக்கின்றானோ, உண்மையில் நான் சொல்லுகின்றேன், அந்த நேரத்தில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் தப்புவார்கள், வேறு யாருமே தப்ப மாட்டார்கள். என்ன காரணம்? அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய விஷயத்தை நான் தொழுகைக்கு பிறகு சொல்லுவேன். ஒரு குறுகிய நேரம்தான், விரும்பியவர்கள் இருந்து அதை கேட்டுவிட்டு போகலாம். அதிலிருந்து தெளிவாக விளங்கும், முஸ்லிம்கள் ஜமாஅத்துல் முஸ்லிம் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் யார், மற்றவர்கள் யார் என்பது அதிலிருந்து உங்களுக்கு விளங்கும். இன்ஷா அல்லாஹ். அகுல் கவுலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. நான் ஜும்மாவுல பார்த்த அந்த தஜ்ஜால் என்ற சொல், அப்ப தஜ்ஜால்னா பொய்யன், அப்ப பொய் சொல்லுவாங்க. ஏன்னா நான் அல்லாஹ் ஃபிரௌன் சொன்ன மாதிரி அதான் அவனுக்கு தஜ்ஜால் வந்திருக்குது. நான் ஜும்மாவில் சொன்ன மாதிரி நீண்ட ஒரு சப்ஜெக்ட், இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகள், ஆச்சரியப்படுவீங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்ப நூஹு நபியே அந்த காலத்தில் எச்சரிக்கை செஞ்சிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் வந்து பல வேலைகளை செய்வான், அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் அவனுடைய வாதங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி விடுவேன், அல்லாஹ் தான் உங்களை பாதுகாக்கணும் அந்த நேரத்தில் சொன்னாங்க. அகப்பட்டுறக்கூடாது. அப்ப நிறைய பேர் அகப்படுவாங்க, அதுல விளங்கு என்ன, அந்த மாதிரி வேலை செய்வான். என்னை பாருங்க, அந்த கபறுகளை போய் உளுந்து 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 என்ன நம்புறாங்க, களவெடுத்தா போய் காணிக்கையை போடுறாங்க, சுகம் இல்ல சூனிய அப்படின்னு அங்க போய் அவளியா கிட்ட கேக்குறாங்க, குழந்தை இல்ல போய் அங்க ஒரு கொட்டை கட்டி 40 நாளைக்கு தங்குறாங்க, பிள்ளைக்கு சுகம் இல்ல அந்த பால மரத்துல கொடியை கட்டி அதுல போட்டு ஆட்டுறாங்க 40 நாளைக்கு, சுகமாகத்தான் செய்யுது நம்புறாங்க. ஆனா இது என்ன செய்தாண்ட வேலை, அவங்களுக்கு விளங்காது. அவன் அவுலியாவுக்கு, அவுலியாவுக்கு பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்போது இவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதே இவர்களுக்கு தெரியாது, காதும் கேட்காது. அப்ப இவங்க நாயகமே நாகூர் மீரா நாயகமே இல்லாட்டி முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானியே, நான் கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் எனக்கு புள்ள இல்ல குழந்தை தாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு விளங்கமா, எப்படி விளங்க? அப்ப இந்த மாதிரி நம்பிக்கையில இறைய இருக்கிறாங்க. அப்ப 198 சொல்லலாம் உலகத்துல இந்த கருத்துல இருக்கிறவங்க இந்த மக்கள்ல. அப்ப இந்த தஜ்ஜால் விஷயத்தில் நிறைய ஆகப்படுவாங்க, அதான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் இருந்தால் அவனுடைய வாதங்களை உடைச்சு தள்ளிடுவேன். அப்ப நீங்க இருக்கிற காலத்துல வந்தா அல்லாஹ் தான் உங்களை பாதுகாக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஏலாது, அப்படிப்பட்ட வேலைகளை செய்வான் அப்படின்றாங்க. அப்ப அவனுக்கு பல அடையாளங்கள், ஒண்ணு அவனுக்கு பின்னுக்கு 70,000 பேர் வருவாங்க தலைப்பகட்டி, எல்லாம் யூதர்கள் ஈரான்ல இருந்து அங்கெல்லாம் கிளம்புவான். அவன் அவனுக்கு ஒரு கண் தெரியாது, இது ஒரு அடையாளம். அடுத்து சொல்லுவான், வானத்தை பார்த்து மழை பொழி மழை ஊட்டம், பூமியை பார்த்து சொல்லுவான் என்ன கனிவகைகளை வெளியாக்கு, பார்த்தா மரங்கள் அப்படி வளர்ந்து பெரும் பெரும் மாதுளங்காய் எல்லாம் காய்க்கும், அது அந்த மாதுளங்காய் தோட்டுக்குள்ள எத்தனை பேர் நிழலுக்கு உள்ளுக்கு அனுப்பாங்களாம், அப்படிலாம் வருவது. அந்த ஒரு முஸ்லீமர் ரெண்டா வெட்டுவான், இப்படி எல்லாம் அடையாளங்கள் இருக்குது அவனுக்கு இந்த தஜ்ஜாலுக்கு. அப்ப இந்த தஜ்ஜால ஒரு விஷயம் வேற ஹதீஸ்ல வர இதுல வர இல்ல, அவனுடைய நெற்றியில நீங்க பார்த்தால் க ப ர ரெண்டு எழுதிருக்க, கஃபர காஃபிர் அப்படின்னு நிராகரிப்பவன் எழுதப்பட்டிருக்க, கஃபரன். இது எல்லாரும் படிப்பாங்களா, எழுத படிக்க தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க எல்லாரும் வாசிப்பாங்களா, கஃபர அப்படி இருக்கும். அப்ப காஃபிர். என்ன பிரச்சனைன்னு கேட்டா நான் சொல்ல வர, அப்ப இத பாப்பாங்க வாசிப்பாங்க, வாசிச்சுட்டு இவன் காஃபிர் என்று முடிவெடுத்து எல்லாரும் விட்டுட்டு போயிருவாங்களா? இல்ல, நிறைய பேர் ஆகப்படுவாங்க அவன்கிட்ட இதுக்கு. அது ஏன்னு கேட்டா உங்களோட அக்கீதா சரியில்லை. என்ன அக்கீதா சரியில்லை? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல உண்மையா முஸ்லீம் ஆயிருக்கிறாங்களா? நான் வஞ்சகத்தனம் இல்லாம அவங்க கஃபர. ஏ நபி சொன்னாங்களே கஃபர்ன்னு வருவான், இவன் தஜ்ஜால் தான், மெதுவா மாறிடுவாங்க, இவன் பேச்ச நம்ப மாட்டாங்க. பெருத்த கூட்டம் அச்சயம், அது ஏற்றுக்கொள்ள காஃபிர் இல்லை. ஏன்? இவங்களோட அக்கீதா சரியில்லை. இவங்க ரொம்ப அக்கீதா நல்லா இருக்கு. எப்படின்னு கேட்டால், இந்த இத சொல்றதுக்கு முந்தி சில விஷயம் சொல்லியிருக்கு. இந்த தீனில் இஸ்லாம் இருக்குது, இதுல அடிப்படையான விஷயங்களும் இருக்குது, கிளைகளும் இருக்குது. இந்த கிளைகள்ல ஒன்ன ஒருத்தன் செஞ்சா அவன் காஃபிர் ஆக மாட்டான், இஸ்லாத்தை விட்டு போக மாட்டான். உதாரணம், ஒரு பொய்ய சொல்லிட்டார் ஒரு முஸ்லீம், காஃபிர் இல்லை. சாராயத்தை குடிச்சிட்டார், காஃபிர் இல்லை. ஆனா அவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாரு? கூடுங்கிறாரு. இப்ப காசு நான் செஞ்சது பழங்கிறாரு. இல்லாட்டி மாலத்தீவு ஜனாதிபதி மாதிரி, மாலத்தீவு ஜனாதிபதி போய் இது இஸ்லாமிய நாடு, 100க்கு 100 முஸ்லீம் சொல்றீங்க, மதுபான கடை சர்வ சாதாரணமா இருக்குது, விபச்சார விடுதி சர்வ சாதாரண என்னான்னு கேட்ட சொல்லுவான், இது இல்லாட்டி டூரிஸ்டுகள் உல்லாச பயணிகள் வரமாட்டாங்க மாலத்தீவு. இந்த நாட்டை எப்படி கொண்டு போறது? அப்ப இவன் ஹலால் ஆக்கிறான், இவன் காஃபி. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல சில அடிப்படைகள் இருக்குது, அதுல ஒண்ணு இந்த தீர்ப்பு வழங்குதல்னு ஒண்ணு இருக்கு. குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றணும், இல்ல அவன் முஸ்லீம் இல்ல. சிறுக்கு வைக்க கூடாது, வச்சா அவன் முஸ்லீம் இல்ல. குஃபர் செய்யக்கூடாது, செஞ்சா முஸ்லீம் இல்ல. ஜாகிரியத்து வரக்கூடாது, வந்தா முஸ்லீம் இல்ல. இப்படி சில அடிப்படைகள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த ஹுக்கும் என்பது, தீர்ப்பு வழங்குதல் ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல, முக்கியமா வழங்கிக் கொள்ளணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என்னோட உம்மத் இந்த சத்தியத்தில் இருக்கிற கூட்டம் அவங்க முத முதல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த தீர்ப்பு வழங்குறதுல பொறுப்போக்க ஆயிடுவாங்க, தீர்ப்பு வழங்க மாட்டாங்க, அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு தொழுகையை விடுவாங்க அப்படின்னா, அதோட எல்லாம் போயிடலாம். அப்ப தொழுகை இப்ப நமக்கு தெரியும், அவங்களோட உம்மத்துல 100க்கு 80 தான், 80 தொழுகுறையில 20 தான் தொழுகுறாங்க. சவுதியில 100க்கு 10 பிரிவுகளையும் அப்படித்தான், 100க்கு 80 தொழுகுறை இல்லைன்னு சொல்லணும். ஆனா ஜமாஅத்துல் முஸ்லிமில 100 பேரும் சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியும் காஃபிரா போயிடுவோம். நயவஞ்சகத்தனத்தில் ஒரு ஆள் இருந்து அது விஷயம் வேற, அவரை தொழவ மாட்டாரு, ஒண்ணு செய்ய மாட்டார், நூல் கட்டுவார், எல்லாம் செய்வாரு, அவரை கணக்கெடுக்க. முஸ்லிம்கள் தொழுகை விட மாட்டாங்க. 1000 பேர் 1000 பேரும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும் தொழுகை விட்டா நான் காஃபிரா போயிடுவேன், பையத்து முறியண்டு. அப்போ இந்த இதுல கொடுப்போம், தொழுகை விட்டு விட்டு வந்துட்டாங்க. இப்போ சவுதி எடுங்க, யாரு சொல்லுவது? கொஞ்சம் பேராயிருக்கா பள்ளிகளுக்கு பாருங்க. அது இஸ்லாமிய ஆட்சியா இருந்தால் ஒவ்வொரு அந்த சிக்னல் இருக்குது, அங்கன பெரிய பள்ளி இருக்கும். இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா வாங்க சொன்ன உடனே ஒரு 10 நிமிஷத்துல சிகப்பு லைட் விழுந்துருவோம் எல்லா இடத்துலயும். போற போற வாகனம் அப்படியே நிற்கும், இறங்கி பள்ளிக்கு போகணும், போய் தொழுதுட்டு தான் போகணும் அவங்க. ஆனா இஸ்லாமிய ஆட்சி அங்க இருக்குதா? இல்ல, தெளிவான குஃபருடைய ஆட்சி. இதுக்கு பல ஆதாரங்கள், மதீனாவில பள்ளிக்கு நபியில கபருக்கு மேல பள்ளியை கட்டி வச்சுக்கானோ, பச்சை சிறுக்கு நடக்கு. அதனால இஸ்லாமிய நாடுன்னு சொல்லக்கூடாது, சொன்னா அந்த சொல்றவங்க காபிரா போயிடும். பச்சை பித்தியத்து 2 பாங்கு வெள்ளிக்கிழமை, தராவி 23, 46, இதாத்து ரியாதுன்னு நினைக்குது, அத 24 மணித்தேரும் இசை தான். இஸ்லாமிய நாடு இல்ல, யாரும் நினைக்க கூடாது முஸ்லீம் நாடு, நினைச்சா அவங்க காஃபிரா போயிடுவாங்க. அதனால தான் நாம சொல்றது, அங்க போனால் மக்கா மதினால தொழவும் கூட, அந்த இமாம்களுக்கு பின்னாடி நாங்க போனா ஜமாத்தை நடத்துவோம், இல்லாட்டி தனியை தொழவோம். சப்ஜெக்ட் வேற. அப்போ இந்த தொழுகை விஷயத்துல இப்படி இருக்கு. அடுத்தது சொன்னா தீர்ப்பு வழங்குறத விடுவாங்களாம், அப்படியே விட்டுட்டாங்க. பிரிவு விட்டு எல்லாரும் வழிகாட்டுல போயிட்டாங்க. என்ன தீர்ப்பு கேட்டா, தீர்ப்புண்டா என்ன? ஒரு ஆள் வாரா வந்து கேக்குற சாராயம் குடி. இப்ப என்ன சொன்ன மாலத்தீவுல நீங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க இப்படி இந்த நாட்டை கொண்டு போயலா. அப்ப அவங்க முஸ்லீமா இல்ல, ஹராத்தை அதாலாக்கி வச்சுக்காங்க. முழு அரபு நாட்டையும் போய் பாருங்க, மதுபான கடை இருக்கு. ஏர்போர்ட்ல மதுபான வச்சிருக்கிறாங்க, டியூட்டி ஃப்ரீன்னு இருக்கு. எல்லா நாட்டையும் இருக்கு, முழு 57 நாட்டை விபச்சார விடுதி இருக்குது. முஸ்லீமா கேட்டா சொல்றா, டூரிஸ்டுக்கு என்ன செய்ய? பண்டிகின் மாமிசம் எல்லா நாட்டுக்கும் இறக்குமதி, சவுதி உட்பட. ஆரம்ப போக்கு ஏன் அங்க அமெரிக்கர்கள், அவங்களுக்கு பண்டிக இறக்கு தேவை. கேட்டா அப்படி சொன்னா, அப்ப ஹராத்தை ஹலாலாக்கி தானே வச்சுக்காங்க. ஒரு ஹராத்தை ஹலாலாக்கினா அவன் காசு. அப்ப அந்த அடிப்படையில பாருங்க, தொழுகையை விட்டுக்கிட்டு வந்து ஒரு 20 பேரும் தொழுகிறாங்கன்னு வைக்கலாம். இந்த தீர்ப்பு வழங்குறது அப்படியே விட்டுட்டான். தீர்ப்புண்டா என்ன? ஒத்த சாராயம் குடிக்கிறான். குரால் கேட்கிறாரு என்ன அல்லாவுடைய தீர்ப்பு? என்ன சொல்லணும்? விபச்சார ஹராம், பிணன் வட்டி ஹராம் சொல்லணும். ஒத்தன் சொல்றான் மாலத்தீவு ஜனாதிபதி மாதிரி, இல்ல இல்ல இப்படி இப்படி காதிரா போய் தீர்ப்பு இல்ல. கபரை வணங்குறான், சுஜூதுல கிடக்குறான். நீங்க டெல்லிக்கு போங்க, தப்லீக மர்க்கஸ் இருக்குது, பக்கத்துல இன்னொன்னு இருக்குது மர்க்கஸ் ஒன்னு, சிறுக்கு மர்க்கஸ் ரெண்டும் இருக்குதான். நீ இதுல கூட போய் பாருங்க, சுஜூதுல கிடக்குறான். அடக்கப்பட்ட கிளி யாரு? இவர். அது அவட வாப்பா, அது அவட அப்பா, அது அவட பாட்ட கூட்டம். இப்படி நீட்டு அடிக்க வச்சுக்கான். சுஜூதுல கிடக்குறான். இவன் யாரு? அல்லாஹ்வுடைய பார்வையில முஷ்ரிக். இன்னைக்கு 72 கூட்டத்தில் போய் கேளுங்க, யாரு? முஸ்லிம். கலிமா சொல்லிக்கான் எல்லாம் சரி. பந்திக ஹதீஸ்ல மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகல் யன்னாங்கறான். அவன் அந்த ஹதீஸ்ல கருத்து என்ன? முஷ்ரிக். மன் அஷ்ரக பில்லாஹ், மன் ஹலஃப பிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்தவன் சிறுக்கு வைத்து விட்டான். மன் தரக்க சலாத ஃபகத் கபர, காஃபிராகி விட்டான். இதெல்லாம் என்ன கருத்து? இது ஜகாத் கொடுக்காத முஷ்ரிக், இதுக்கெல்லாம் என்ன கருத்து? போ அப்ப எல்லாத்தையும் மன்சூக் ஆக்கிட்டான். அந்த மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் ஹதீஸ் வந்து, இது எல்லாத்தையும் மாத்தி அடிக்கிட்டா. எவ்வளவு ஒரு ஜஹாலத்து மடத்தனத்துல நரகத்துக்கு மக்கள் அழைச்சி விட்டீங்க அந்த 72 கூட்டமும். அப்ப தீர்ப்பே கிடையாது. விஜயாதி செய்தவன் யார்? நிரந்தர நரகம், அல்லாடைய மார்க்கத்தை மாற்றியவன். அல்லாடைய தீர்ப்பு அவங்ககிட்ட போய் கேட்டா, நீ முஸ்லிம். அப்ப சவுதியில் 2 பாங்கு இருக்குது, 46 தராவி இருக்குது, கபரை கட்டி வச்சுக்கான சிறுக்கு. அது நமக்கு என்னது? நாம போய் தொழுட்டு போவோம் இமாமுக்கு பின்னா. 1 லட்சம் நன்மை, 2 லட்சம் கிடைக்குங்கிறான். அது இது உண்மைதான். இந்த இமாமுக்கு பின்னுக்கு தொழிலாவா? இவன் விஜயத்துவாதி இல்லையா? விஜயத்துவாதிக்கு பின்னுக்கு தொழுக கூடாது. யார் விஜயத்தை செய்யறானு அது ஒவ்வொரு ரத்து, அதை தூக்கி எறியப்படும், எடுக்கப்பட மாட்டாரு. ஒரு இமாம் ஒதுவு இல்லாம தொழுகிறார், அவரு தொழுக கூடுமா? நல்லா வழங்கு நமக்கு, நாம தொழ மாட்டோம். இதே போல வித்யாத்தி சிறுக்கு வைக்கிறவரு அந்த நடக்கிறது கூடுங்கிற அந்த மாமுகி பெண்ணுக்கு தொழுக எப்படி கூடுன்னு கேட்கிற? 40 லட்சம் பேர் சேர்றாங்க, தொழுகிறாங்க, ஒரு தடி தொழுகையும் கூடாது. 40 லட்சம் ஹஜ்ஜில ஒருத்தருடைய தொழுகோட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஏன் போறவங்கள 38 லட்சம், 39 லட்சம் சிறுக்குவாதிகள், அந்த 1 லட்சம் அந்த சிறுக்குவாதிய முஸ்லீம் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் தொழுகிறான் காக்குறாங்க. அப்ப தீர்ப்பு அப்படியே விட்டுட்டாங்க. கேளுங்க, எந்த ஒரு பிரிவில் போய் கேளுங்க, தொழுகை விட்டவன் யார் என்று? முஸ்லிம். அப்ப ஹதீஸ் காது அது நிராகரிக்கும். தொழுகை தொழுகை இல்லண்டா காது. அப்படின்னு சொன்னா அவங்களே சொல்லிப்பான், மன் அன்கர சலாத்த ஃபகத் கஃபர், யார் தொழுகையை மறுக்கிறான் அவன் தான் காசுல சொல்லிக்கணும். என்ன சொன்னாங்க? மண் சரக்கண்டான வந்தீங்க, அதுக்கு ஒரு வழக்கம். அடுத்தது அந்த பயங்காட்ட சொன்னது பயமுறுத்தாள், அப்பதான் சொல்லுவாங்களாம். நாம கேக்குது அப்படி வந்தா நீ அப்படி சொல்லுங்களேன், சொன்ன மாதிரி சொல்லுங்க, சொல்லாதீங்க பயமுறுத்தாட்டு. சொன்ன சொல்ல மாட்டான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு பயமுறுத்தாட்டு சொல்லப்பட்டு அப்படியே தொழுவான் திருப்பி அவன் சொல்ல மாட்டான். அவ என்ன நீங்க சொல்றீங்க, உங்களோட கொள்கை என்ன, என்ன மார்க்கத்தை சொல்றீங்களா? நீங்க 72 பிரிவோம். அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய தீர்ப்பு இவங்கிட்ட கிடையாது. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தீர்ப்ப சரியா சொல்லும், சொல்லையில நாம காசுறாங்க. இந்த அடிப்படை இருக்கும் வரைக்கும் தான் ஹக்குல இருக்கும். எந்த கீழே தீர்ப்புல கை வச்சாங்க, ஆள் வந்து கேட்கிறாரு தொழுகை விட்டா தான் காவிய, நாம அப்படி எடுக்கக்கூடாது. வெளிப்படையில சொன்னதுன்னு சொல்றாங்க. இதுலயும் முடிஞ்சது, இதுவும் இஸ்லாம். அவன் ஒரு ஜமாத்து சொல்றான் ஹக்குல பிறகு. அப்ப தீர்ப்ப நாங்க சரியா வழங்கிக்கிட்டீங்க, எங்கிட்ட வாராங்க ஜமாத்தில் முஸ்லீம் இல்ல வந்து ஒரு ஆள் தொழுகை விட்டா யார் காஃபிர் முஷ்ரிக் சொல்லுவோம். ஏன் அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பு இது, குர்ஆனே மதிக்குது. தொழுகையை விட்டு வருவான் ஒரு கூட்டம், தொழுகையை பாழாக்குவார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள், அவர்கள் கையா என்ற நரகத்திலே நுழைவார்கள். ஆனால் ஈமான் கொண்டாலே தவிர அவ தொழுகை விட்டு திருப்பி ஈமான் கொள்வான். மோடி பையட்டு ஹீஸ்லாத்துக்கு வரணும். ஹதீஸ்ல காஃபிர் முஷ்ரிக்னு வந்திருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல இவனுக்கு இஸ்லாது ஒரு பங்கம் இல்லை, இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா சொல்லுவாங்க எல்லா பிரிவும் தீர்ப்பு கிடையாது. அவன் முஸ்லீம் தான் சொல்லுவான், அவன் கலிமாலியா சொல்லிக்காலியா கேட்கிறான். அப்ப நான் ஒரு மூலையிட்டு கேட்டேன், ஒரு மூலி வந்து நீண்ட நேரம் வாதிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் சொன்ன கலிமா சொன்ன முஸ்லீம் மூலி நீங்க பிள்ளையா வழங்கிங்க ஒரான் ஹதீஸ். அப்ப எல்லாம் முடிஞ்சு கடைசியில கேட்டேன், சரி மூலி உங்களுக்கு எத்தனை வயசு? 40. இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கேளுங்க. அப்ப கலிமா சொன்னா முஸ்லீம் சொர்க்கம் அப்படித்தான? ஓ நாங்க கேட்டோம் உங்களுக்கு 40 வயசு. எப்ப கலிமா சொன்னீங்க இஸ்லாத்துக்கு கேட்ட, நீங்க எப்ப கலிமா சொன்னீங்க இஸ்லாத்துக்கு வரது? பாங்களாஷதல்ல சொல்றீங்க, அது விஷயம் வேற. அங்க நீயத்திலேயே இஸ்லாமிய அங்க பாங்கு சொல்றது சொல்ல முடியாது. அல்லாஹ் அக்பர் ஓதுறீங்க, அது அவராதுகள் இஸ்லாத்துக்கு இல்ல. முஸ்லீம் ஆகிறதுக்கு எப்ப பையட்டு செஞ்சீங்கன்னு கேட்டேன். கட்டந்து தட்டுமாறி சொல்றாரு பதில். சைத்தான் கொடுக்கலாம், அவர் இல்ல சைத்தான் வழிகெடுப்பான் சொல்றான். மூலவி அப்படி இல்ல, கலிமா யாருக்குன்னு கேட்டா வேற மதத்துல இருந்து வரவங்களுக்கு. நாம நம்மட தாய் தப்ப முஸ்லீம் இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகளுக்கு கலிமா தேவையில்லைண்டா. அவர் நினைச்சுக்கிட்டாரு நல்ல சைத்தான் கூட்டுதான் சரின்னு திருப்பி கேட்ட. அப்ப மூலவி நீங்க சொல்றது சரியாக இருந்தால் பாப்பா அம்மா முஸ்லீம் ஆயிருந்தா பிள்ளைகள்லாம் முஸ்லீம், கலிமா தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்ல, பையத்தை தேவையில்லைங்கிறீங்க. அப்படி ஆயிருந்தா பௌத்தர்கள் ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மஜூசிகள் எல்லாம் முஸ்லீம் வரும். அது எப்படின்றாரு, எல்லாருக்கும் பாப்பா அம்மா யாரு? ஆதமும் ரெண்டு பேரும் முஸ்லீம். அப்ப மூணு பேரும் முஸ்லீம் எழுந்து கலிமா அவனுக்கு என்ன சொன்னார்னு தெரியுமா? சொன்னாரு மூலவி இது உலமாக்களை வச்சு விபரமா கதைக்க வேண்டிய விஷயம் அவிசாவல மூலவி. நான் சரி அப்ப கதைப்பாடுங்க கூட்டிட்டு வாங்க கதைப்போம் பிள்ளையா நாங்களே ஏற்றுக்கொள்வோம். ஆளே பாத்தீங்களா, அக்க ஏற்கிற நோக்கம் கிடையாது இவங்களுக்கு, அல்லாஹ் விதிச்சிட்டான் என்ன செய்ய. அப்ப இந்த மாதிரி அவங்கள இருக்குது, இவங்கிட்ட தீர்ப்பு நாங்க சரியான தீர்ப்பை கொடுப்போம். தொழுகை விட்டவன் காக்கு, ஜக்காத்து கொடுக்காட்டி முஷிரி, கபூர் வணங்கி முஷிரி, குர்ஆன் மீது சத்தியமாக அந்த மிம்பர் மீது சத்தியம், தரையின் மீது சத்தியம், பிள்ளையுடைய தலையின் மீது சத்தியம், கற்பனியில் வயிற்று கைய சத்தியம், அவன் காக்கு தீர்ப்பு. நம்மட தீர்ப்பு குர்ஆன் அதிசய தீர்ப்பு இது. அவ நாங்க இந்த மாதிரி தீர்ப்பு வழங்குறோம், இதுல எப்ப நம்ம கை வைக்கிறோமோ இது ஹக்குலேருந்து போயிடும். முஸ்லீம்கள் விடக்கூடாது, அப்படி தலைமைத்துவத்தில் ஒரு பிழை வந்தாலும் விட்டுறக்கூடாது. தீர்ப்பு சரியா இருக்கும், அதுல கொஞ்சம் சுணங்க முந்தி பிஞ்சு வர, அது ரெண்டாவது விஷயம். இப்ப ஒரு ஆள் வந்து சொல்றாரு அவர் தொலையில உடனே அமீர் எழுப்பி அவர் காப்பி, அப்படி இல்ல, விசாரிப்பார், பாப்பாரு, தேடுவாரு, இது என்ன உண்மையில தொழுதாரா இவர் இல்லையா, முஸ்லீமா முனாபிக்கா, பல மாதிரி விசாரிக்கும். அதுல கொஞ்சம் சொன்னங்க சில நேரத்துல. அப்ப அப்படிதான் ஜமாத்துல் முஸ்லீம் இந்த ஹக்குலேயே போட்டா சரியா தீர்ப்பு வழங்க. அப்போ நம்மள எங்க காஃபின்னு வந்தீங்க காஃபி, அவங்கிட்ட எங்க காஃபின்னு வந்தீங்க அவன் முஸ்லீம், ஏன் பயங்காட்டு வந்தவர்? என்ன சொல்ல வாரன்னு கேட்டால், தஜ்ஜால் வந்துட்டான். பிரிவுல உள்ளவங்கள வாராங்க, நாமளும் போறோம் பார்க்க. தஜ்ஜால் யாரும் பார்க்கத்தானே செய்வாங்க, போய் தெரியும் தான் முடியும். பயன்களை கேட்டு கேட்டு அவங்களை வணங்கித்தானே வச்சுப்பான் அந்த காலத்திலே. அப்போ போய் பார்த்தா முஸ்லிம்கள் இதுல உள்ள கழிச்சுக்கிட்டாங்க காபிர் பாத்தீங்களா. இவங்க பேச்சு கேட்க கூடாது, அவங்க சொல்லுவாங்க அப்படி சொல்லாதீங்க காபிர காபிர சம்பளம் சொல்லக்கூடாது. அப்ப எழுதிக்க சும்மா பயங்காட்டாண்டுவாங்க. தெரியும் ஏன் இவங்கிட்ட சொல்லி விட்டுவாங்க காபிர் இல்ல பயங்காட்ட சொன்னது. அப்ப அங்கே எடுப்பாங்க எப்படி இது காபிர் இல்ல என்ன எடுப்பான். எடுத்து அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு போய் நிறைய பேர் விடுவாங்க. இதுதான் நடக்கும். ஆனா நாம தப்பிடுவோம் அல்ஹம்துலில்லா. எங்கட தீர்ப்பு சரியாகி கபரன்னா கபர அஷிரகன்னா அஷிரக. இதுல மாற்றம் கிடையாது. ஜாஹிலியத்துல ஜாஹிலியத்து தான். அப்போ அல்ஹம்துலில்லா இந்த கூட்டம் அக்கல் இடிக்குங்கிறதுக்கு பல ஆதாரங்கள். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த தீர்ப்பு வழங்குவது. எங்களுக்கு சரியா இருக்கு வாப்பா அம்மான்னு பார்க்க மாட்டோம். எங்கட தாய் மௌத்து நான் ஜனாசாவில் கலக்க இல்லை, தொலை இல்லை, சாபம் கலக்க இல்லை. ஏன் உங்களை இஸ்லாம் இல்ல ஜாஹிலியத்து தொழுகை இல்ல ஒண்ணும் கிடையாது. கூடு கோடி ஹந்தூரின்னு சொன்னா போய் நப்பாங்க கபரடியில. அப்ப அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமி சரியா தீர்ப்பை கொடுக்கும். அவங்கள கிடையாது இந்த தீர்ப்பே இல்ல. சும்மா சொல்றான் ஒரு ஆள் பேசுற எச்எல் டிஜே இவங்க காபிர் முஷ்ரிக் முர்தத்து ஹவாரிஜ் கண்டமாய் ஒரு ஆள் பேசுற. ஆனா உண்மை இல்ல. திருப்பி சகோதரர் சலாம் அலைக்கும் திருப்பி இல்ல விவாதத்தில் இப்படி எல்லாம் சொல்றாங்க. திருப்பி அவங்களுடைய வந்தோடனே பிரதர் சலாம் அலைக்கும் ஆரம்பிக்கிறான். பிரதர் சகோதரர். அப்ப அவங்க முஸ்லிக்கு காபிரும் பிரதர். இப்படி ஒரு வகையான ஒரு குழப்பத்தில் அந்த பிரிவுகள் இருக்குது. அல்லாவுக்கும் நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி காலத்துல இந்த ஹக்கை எங்களுக்கு காட்டி இந்த ஹக்கில் எங்களை வச்சிருக்கணும். அப்ப நாம அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த சத்தியத்தை பாதுகாக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் ஒத்துழைக்கணும். தாவத்தை செய்யணும், நல்லா நடக்கணும், அமீரோட முழுமையாக ஒத்துழைக்கணும், உதவி ஒத்தாசைகள் செய்யணும். செஞ்சு இந்த சத்தியத்தை உலகத்தில் நம்ம இது பண்ணணும். இந்த பிரிவுகளுக்கு மத்தியில பெரும் அடி குடி வெற்றிய சண்டைகள் நடக்குது. மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க. இப்போ ஒரே விவாதங்களும் அதுவும் இதுவும் அப்படி இப்படின்றது. அப்ப இந்த நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த ஹக்க நல்லா சொல்றதுக்கு. அது ரெண்டு விதம், ஒண்ணு சொல்றது, இன்னொன்னு நாம நடக்கிறது. இது நடக்கிறது மிக நல்ல விஷயம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாருக்கும் உதவி செய்யணும். அப்ப இந்த கபரையை சொல்லத்தான் நாங்க எடுத்தது. இந்த மாதிரி விஷயங்களை நாங்க உறுதியா இருக்கணும். இன்ஷால்லா இதுகள யாருக்கும் சந்தேகங்கள் வரக்கூடாது. வந்தா புதியவங்கள்ட்ட போய் நீங்க சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளணும், வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்ப நடந்த விஷயங்களை ஏதும் சந்தேகங்கள் என்ன இருந்தா கேட்டு தெரிஞ்சு போடும். சரி, நல்ல ஒரு கேள்வி. இப்ப இதுல நுழைஞ்சா அரை மணிக்கு வரும்போது முஸ்லிம் இதை பற்றி ஒரு ஹதீஸ் வந்து என்ன செய்யறது. இப்போ நீண்ட நேரம் போவோம். நான் சொன்ன இந்த தஜ்ஜால் தொடர் இருக்குது சரியா. நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, தஜ்ஜால் காஃபர் ரெண்டு இருக்குது. காஃபிர் யாரு? இந்த மார்க்கத்தை சொல்லி ஏற்றுக்கொள்ளாம நிராகரிச்சா தான் காஃபிர். அபுலா உதுபா சைபாவ போல. அதனால ஜமாத்தின் முஸ்லீம் போயிருக்கிற பௌத்தர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவ காஃபிர் நாம சொல்றே இல்ல. பிரிவுகள் சொல்லுவாங்க, நாம சொல்ல மாட்டோம். அப்ப ஜாஹிலிய அவங்களுக்கு தெரியாது. மறுமையில பரிச்சயம் நடக்கும், வெண்டா சொல்ற இல்லாட்டி நடக்கும் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப சகோதரர் கேட்கிறாங்க, அப்ப அவனுக்கு யார் எட்டி வச்சதுன்னு. அதுக்கு நீண்ட ஹதீஸ் ஒன்று இருக்குது, சொல்ல போனா நேரம் போவோம். தொடர்ந்து இன்ஷால்லா இந்த கேள்விக்கு பதில் அடுத்த நம்முடைய ஜும்மாவில கட்டி கொள்வோம். அடுத்த ஜும்மாவில வைக்கல. ஏன்னு கேட்டால் இந்த பரலான குளிப்பிரிக்கிற இது எந்த பிரிவிலும் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் எங்கெல்லாம் இருக்குது இதை பற்றி சிலவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க. இல்லை சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரி வழங்குது, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதனால அடுத்த ஜும்மாவை சுருக்கி போட்டு செஞ்சால கொண்டு சுருக்கிட்டு ஜும்மாவுக்கு பிறகு நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் எப்படி இஸ்லாமிய குளிப்பு என்ன? 72 பிரிவுகளுக்கும் தொழுகையே கூடாது இஸ்லாம் எடுத்தாங்க. அவங்க எப்பவும் முழுக்காலியா தகிக்கிறாங்க, அவங்களுக்கு முழுக்க இருபடையில் இருக்கு. அப்போ இத பத்தி ஒரு நாம் சரியா தான் இருக்கிறோம், ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் தெளிவா அதை விளக்குவோம். ஜும்மாக்கு பிறகு டைம் இருந்தா உங்களோட கேள்விக்கு பதில், இல்லைன்னா அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு பாடத்துல நடத்தும். அவங்களுக்கு பதில் கொடுப்போமே முடிச்சு கொள்வோம். அது தெரியாது, சும்மா கணக்கு போடுறாங்க. அந்த அபிஜேத் ஒண்ணு போட்டு கணக்கு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நம்பிக்கை போல உண்டு. கியாமத்து வரணும் தான் சொல்லுவாங்க அபிஜேத் கணக்கு போட்டு. இதெல்லாம் பொய், குர்ஆன் ஹதீஸ்ல ஒண்ணும் இல்லை. சும்மா படிக்கிறாரு அனிபா இப்ராஹிம் நபி எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்றலாம், எங்கேயும் சரியா இல்லை. ஆனா விலங்கு நமக்கு பழைய ஆடு, எவ்வளவு வருஷமா நமக்கு தெரியும் அல்லாஹ் ஆலம். எங்க ஆராய்ச்சி செய்ய, எங்க போய் ஆராய்ச்சி செய்ய? இத நேரங்களுக்கு இது போகுது. சரி, நீங்க சொல்ற சரி, பிரிவுகள் இஸ்லாத்தில் இல்லை. திருப்பி அவங்கள பத்தின்னு கேட்கிறாங்க, சொல்லணும். சொன்னாதான் அவங்களுக்கு விளங்கி சத்தியத்துக்கு வருவாங்க. எங்களை இதில் இருக்கிறவங்களும் தாவத்தை செய்யறதுக்கு தெளிவாயிருக்கான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்க, யூதன் 72 71 கிறிஸ்து சொல்லிக்காங்க. ஏன்னா அவங்க அளவு மோசடி செஞ்சுக்காங்க சொல்றாங்க. பிரிவுகளை பத்தி பிரிவுகள் அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, ஹலால ஹராம் ஆகும், ஹராத்தை ஹலால் ஆக்குவாங்க. வண்டி அப்ப சொல்ல, நாம சொன்னாத்தான் அவங்களும் வழங்கி அப்படி சொல்லித்தான் வராங்க. இல்லாட்டி வரமாட்டாங்க. அவங்களுடைய பிழைகள் குறைகள் அவங்களுடைய சிறுக்கு விஜயத்துகளை சொன்னா தான் வந்து சேருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூப் இலைக்.